हाँ ओम विष्णु पादाय कृष्ण प्रेष्ठाय भूतले श्रीमदे जय पदाग स्वामिने नामिने नमो आचार्य पादाय नताय गुरु पदायने गौरगत दामदाय नगर ग्राम दारिने नमो ओम विष्णु पादाय कृष्ण प्रेष्ठाय भूतले श्रीमदे भक्ति वेदांत स्वामिने नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादि भाष्यत्वे देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे 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 कृष्णा நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கஜேந்திரனுடைய லீலைகள் பற்றி கலந்து பேசிகிட்டு இருந்தோம். ஸோ கஜேந்திரன் எந்த அளவுக்கு பகவான் மேலே பக்தி செய்து அவர் வைகுண்டத்தில் பிரவேசித்தாருங்கிறது நம்ம கலந்து பேசிட்டோம். இந்த கஜேந்திர மோட்சத்திலிருந்து நம்ம இன்னும் அடிஷனலாக என்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோன்னா, பக்தி தொண்டுங்கிறதே வந்து நம்ம தூய்மைப்படுத்தக்கூடியதான். ஒரு பக்தன் எந்த அளவுக்கு பக்தி தொண்டு செய்கிறானோ அவன் அடிக்கடி தூய்மையாடுறான்னு அர்த்தம். பக்தி தொண்டில் ஒரு விசேஷம் என்னென்னா, நம்முடைய புலன்களை வந்து கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்துகிறோம். ஆனால் மற்ற யோக முறைகளில் வந்து செயற்கையாக செய்யப்படுதுங்கிறத நம்ம அங்கே கலந்து பேசிட்டோம். மற்ற யோக முறைக்கும் பக்தி யோகத்துக்கும் அதான் விசேஷம். பக்தி யோகோட விசேஷம் என்னென்னா, நம்ம தொடர்ந்து நம்மளோட புலன்களை வந்து கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்துறதுனால நம்ம சீக்கிரமாகவே தூய்மையடைகிறோம். இன்னும் விசேஷமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கஜேந்திரன் அந்த குளம் அந்த முதலை நம்ம எப்படி ஊமையாக எடுத்துக்கலான்னா, கஜேந்திரன் ஜீவ தத்துவம் ஜீவாத்மா, அந்த குளம் பௌதிக உலகம் அல்லது சம்சார சாகரம் சொல்லப்படுது. அந்த பௌதிக உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த குளத்தில் இருந்த முதலை மாயோடு ஒப்பிடப்படுது. ஜீவாத்மா தன்னுடைய கட்டுண்ட நிலையில் இந்த பௌதிக உலகத்தில் தொடர்பு கொண்டு அந்த சம்சார கடலில் மூழ்கி போயிருக்கான். ஜீவாத்மா தன்னுடைய உண்மையான நிலையை தெரிஞ்சின்றாதவன் அவன் தொடர்ந்து சம்சார கடலில் மூழ்கி கஷ்டப்படுறான். ஆனால் பக்தர்கள் அவங்களும் ஜட உலகத்தில் இருக்காங்க. அவங்க சில சமயம் பக்தி தொண்டு செய்யும்பொழுது மாயினில் வசப்படக்கூடும். மாயை வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஏன்னா அது கிருஷ்ணா தன்னுடைய சக்தின்னு சொல்கிறார், தெய்வீஷ குணமயி மம மாயா துரத்தையா. ஸோ இந்த மாய சக்தியும் வெல்ல முடியாதது. ஏன்னா ஜீவாத்மாவும் பகவானுக்கு கீழ்பட்டவன் தான், மாயும் பகவானுக்கு கீழ்பட்டவன். ரெண்டு பேருக்குமே எஜமானர் பகவான் தான். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தான் ஜீவாத்மாவுக்கும் எஜமானன், பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தான் மாயக்கும் எஜமானன். அப்போது ஜீவாத்மாவால் மாயை கட்டுப்படுத்த முடியாது, ஜீவாத்மாவால் மாயை வெல்ல முடியாது. ஆனால் பகவான் ஸ்ரீகிருஷ்ணருடைய கருணையினால், மத் பிரசாதான்னு படித்தோம் இல்லையா, கிருஷ்ணருடைய கருணையினால் ஒருத்தனால் மாயை வெல்ல முடியும். அப்போது அந்த குரோக்கோடையில் வந்து அந்த முதலையிட்டிருந்து யார் கஜேந்திரனை விடுவிச்சாங்க, பகவான் தானே வந்தார். அங்கே பகவான் வந்ததுனால தான் அந்த முதலையோடைய பிடியிலேருந்து கஜேந்திரனால் விடுவிக்க முடிஞ்சுது. கஜேந்திரன் தன்னுடைய சொந்த முயற்சினால் தானே விடுவிச்சுக்க முடியல, அவருடைய உறவினர்கள் நண்பர் கூட அவரை விடுவிக்க முடியல. அப்படி இருக்க சொல்லும்போது சாதாரண ஜீவாத்மாக்களை நம்ம எப்படி இந்த சம்சார சாகத்திலிருந்து விடுபட முடியும், எப்படி இந்த மாயிலிருந்து விடுபட முடியும்? அப்போது அதுக்கு ஒரே வழி, மத் பிரசாதா தரிசேஷி மச்சித்தா சர்வதுக்காணி. அப்போ இந்த துன்பத்திலிருந்து விடுபடணும்னா பகவானை சரணடையணும். அப்படி அகங்காரப்பட்டு இருந்தோன்னா பகவான் யாராலும் நம்மளை காப்பாற்ற முடியாதுங்கிறாரு. அப்போ எந்த அளவுக்கு நம்ம மாயனுடைய பிடியிலிருந்து விடுபடணும்னு நினைக்கிறோமோ, எந்த அளவுக்கு பகவானுடைய தாமரை சரண் பாதங்களை தாமரை திருவடிகளை சரண் போகிறோமோ, அப்போ நம்ம மாயை வெல்லக்கூடிய சக்தி பகவான் நமக்கு தருவார். அதுவும் பகவான் 500 வருடங்களுக்கு முன்னாடி ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவா தோன்றினான். அப்போது சைத்தன்ய மகாபிரபு ஒரு பக்தர், கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவருடைய மறைவு தினத்தை நம்ம கொண்டாடணும், வசு கோஸ்ங்கிறவர். வசுதேவ் கோஸ் என்ன பிரார்த்தனை செய்கிறாருன்னு அவருடைய பாடலில், மகாபிரபு நீங்கள் தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ராமச்சந்திர பகவானாக தோன்றினீங்க கொஞ்சம் யுகங்களுக்கு முன்னாடி. அப்போது நீங்கள் இந்த சமுத்திரத்தை கடக்கிறதுக்காக ஒரு பெரிய பாலத்தை கட்டி அதுலேருந்து போனீங்க. அதே ராமச்சந்திர பகவான் இப்போ சைத்தன்ய மகாபிரபு வந்திருக்கீங்க. நீங்கள் இந்த சம்சார பிறப்பு இறப்புங்க கடலில் மூழ்கின்றிருக்கிற பக்தர்களை, அதாவது ஜனங்களை ஜீவாத்மாவை பிறப்பிறப்புங்கிற கடலில் மூழ்கிட்டு ஜீவாத்மாவை விடுவிக்கிறதுக்காக ஹரிநாமங்கிற ஒரு பெரிய ஒரு ஆயுதத்தை கொண்டு வந்திருக்கீங்க, ஒரு பாலத்தை கொண்டு வந்திருக்கீங்க. இப்போ யார் ஒருத்தர் தொடர்ந்து ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படிங்கிற மகாமந்திரத்தை தொடர்ந்து உச்சரிக்கிறாங்களோ, அவங்களால ரொம்ப சுலபமாக இந்த சம்சார சாகரத்தை தாண்ட முடியும், உங்களோட காரணமற்ற கருணினால் அப்படின்னு அந்த வாசுதேவ கோஷ் பிரார்த்தனை செய்கிறார். இந்த கஜேந்திரநிலையில் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்க முடியும். பாகவதத்திலிருந்து முந்தைய ஆச்சாரியருடைய வழிகாட்டுதலாலும் அவங்களுடைய உரைகளாலும் பார்க்கலாம். அதே மாதிரி ஆன்மீக குருவும் ரொம்ப விசேஷமானவர். எப்படி பகவான் கட்டுண்ட ஜீவாத்மாக்களை விடுவிக்கிறதுக்காக இந்த உலகத்தில் தோன்றாரோ, அதே மாதிரி தன்னுடைய சகாக்களும் தன்னுடைய பிரதிநிதிகளும் அனுப்பி வைக்கிறாங்க. ஆன்மீக குரு தான் ஒரு படகாக இருக்கார். சம்சார கடலில் மூழ்கின் இருக்கிற நம்மளை மாதிரி ஜீவாத்மாக்களை விடுவிக்கிறதுக்காக ஆன்மீக குரு தான் அந்த ஒரு கேப்டனாக, ஒரு மாலுமியாக இருந்து நம்மளை இந்த மாயனுடைய பிடியில் வந்து விடுவிக்கும். மாயங்கிறது ஒரு பெரிய வலை. அந்த மாயோடைய வலையில் ஒன்று கிருஷ்ணரால் விடுவிக்க முடியும், அப்புறம் அவருக்கு யார் அந்த சக்தியை கொடுத்துருக்காரோ அவருனால விடுவிக்க முடியும். நம்ம கட்டுண்ட நிலையில் வாழ்றதுனால ஒரு உபன்யாசத்தில் ஒரு ஒரு பொருளுரையில் பகவத்கீதையில் பிரபுபா சொல்கிறார், கட்டுண்டு கைகால் கட்டுப்பட்டிருக்கிறவன் இன்னொருத்தருக்கு கட்டி போட ஒருத்தருடைய கைகால் கட்டி போட்டிருக்குன்னா அவர் இன்னொருத்தரை விடுவிக்க முடியாது. யாருடைய கைகால் கட்டி போடப்படலையோ அவர்னால தான் விடுவிக்க முடியும். அப்போது மாயில் உட்பட்டிருக்கிற ஜீவாத்மாவை மாய்க்கு அப்பாற்பட்டவரால் தான் விடுவிக்க முடியும். இப்போ ஆன்மீக குருன்றவர் மாய்க்கு அப்பாற்பட்டவர், அவர் பகவானுடைய நேரடி சேவையில் ஈடுபடக்கூடியவர், பகவானே பிரதிநிதியாக இருக்கிறவர். அப்போ ஆன்மீக குரு கருவினாலே தான் நம்ம மாயை வெல்ல முடியும். மாயை வெல்றது அவ்வளோ சாதாரணம் இல்லை. அப்போ அந்த மாய சக்தியை வளர்ந்தால் அதுக்கு ஆன்மீகருடைய கருணையும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணருடைய கருணையும் வேணும். அதனால தான் அந்த பகவானை நேரில் தோன்றி கஜேந்திரனை இந்த பௌதிக துன்பத்திலேருந்து விடுவிச்சார். ஸோ அதை வந்து நம்ம அங்கே அந்த நிலையில் பார்க்க முடியும். அதே மாதிரி ஒரு கந்தர்வன் பகவானுடைய லோகத்தை அடையிறதுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. ஒரு கந்தர்வன் பகவானுடைய வைகுண்டத்து லோகத்தை அடையணும்னா அவன் பல ஜென்மங்கள், ஆயிரக்கணக்கான ஜென்மங்கள் திரும்ப எடுக்க வேண்டியிருக்கும். ஆனால் தேவல ரிஷி போன்ற முனிவருடைய சாபத்தினால அது உனக்கு வரமாய் போயிடுச்சு. கந்தர்வன் ஒரு ஹூக்கு கந்தர்வன் ஒரு கந்தர்வனாக தோன்றியிருந்தாலும் அவன் பகவானால் வதம் செய்யப்பட்டதுனால அவன் வந்து அவன் பகவானுடைய உலகத்தை அடையான், அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்படி பக்தி தொண்டு மிக உன்னதமானது. பக்தி தொண்டுனால பகவானை ரொம்ப சுலபமாக நாம் திருப்திப்படுத்திட முடியும். அதனால தான் பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்கிறார், பக்தியா மாம பிஜானாதி, பக்தி தொண்டால் மட்டும்தான் என்ன உள்ளபடி அடைய முடியும்னு சொல்கிறார். இப்போ எந்தளவுக்கு நம்ம பக்தி தொண்டு சிரத்தையோடு எடுத்துக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம கிருஷ்ணருடைய கருணையை பெற முடியும். ஸோ இது இந்த முக்கியமான விஷயங்களை வந்து கஜநிலையிலும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஹரே கிருஷ்ணா, ஜாய் ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு, ஜாய் ஸ்ரீ கஜேந்திரக்கு, ஜாய் ஸ்ரீ பிரபுபாதுக்கு, ஜாய் கோட்பிரமானந்தே.